அதாவது இப்போ நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணி ஓய்வு பெற்றுட்டேங்க, ரிட்டையர் ஆகிட்டேன். ஆனா இந்த விஷயம் நடந்தது வந்து இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, நான் ரிட்டையர் ஆகும் மாதிரி 4 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து பேப்பர்ல, அதாவது பொங்கல் விழா கொண்டாடுறப்ப ஏதோ பிரச்சனை வந்துட்டு, அதாவது மற்ற கம்யூனிட்டிக்காரங்க அந்த பொங்கல் விழா கொண்டாடுற, அதாவது நம்ம ஆதி திராவிடர் மக்கள் வந்து பொங்கல் விழா அன்னைக்கு ஒரு மைக் செட் வச்சுட்டு விழா கொண்டாடினதாகவும், மற்ற அதர் காஸ்ட்காரங்க போய் அதை ஏன் நீ கொண்டாடுறேன்னு கேட்டதாகவும், அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை வந்தப்போ ஹையர் காஸ்ட் பீப்புள் வந்து அந்த மைக்கை வந்து கல்ல எடுத்து போட்டு உடைச்சிட்டதாகவும், அதுக்கு பின்னாடி இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாகி காஸ்ட் விண்டோஸ் வந்து ஆதி திராவிடர் வசிக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு 10-15 வீட்டை அடிச்சு உடைச்சு ஓடெல்லாம் பூரா வந்து நொறுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல வந்தப்ப அங்கிருந்து பாண்டியராஜன் ஒருத்தர் என்ஜிஓ நடத்துறது அந்த விஷயத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னாரு. அப்ப நாங்க உடனே டெல்லியிலிருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த நாளே அங்க போனோம், அங்க போய் பார்த்தோம்.
நீங்கள் நேரில் சென்று விசாரித்த பொழுது அங்கே என்ன பார்த்தீர்கள்?
அங்க போய் பாக்குறப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு 15 வீடு வந்து ஃபுல்லா அடிச்சு ஓட்ட பூரா நொடுக்கி அதை அவங்க இருக்கிற இடத்துல பூரா ரொம்ப நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு வீடு வந்து சுத்தமா தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அப்போ நாங்க போய் பாக்குறப்போ இது எல்லாம் பார்த்தப்போ இது வந்து வன்கொடுமை கண்டிப்பா நடந்திருக்குன்னு வந்து எங்க மனசுல தெரிஞ்சப்போ நாங்க வந்து அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் மற்றவங்களுக்கும் இது எல்லாம் வந்து உடனே சரி பண்ணணும்னு சொன்னப்போ உடனே சரி பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த இடம் வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள சோழவந்தானுக்கு பக்கத்துல இருக்கிற இடம், சோழவந்தான் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருக்கிறது குருவித்துறைங்கிற இடம் மதுரை மாவட்டத்துல, மதுரையில இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல நாங்க போய் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணி இது மாதிரி இந்த வன்கொடுமை நடந்தது உண்மைதான் அப்படின்னு நாங்க தெரிஞ்சப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இவங்க ஆல்ரெடி ஒரு மன பயத்தில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளை அடிச்சு இது பண்றாங்கன்னு பயத்தில் இருக்கிற காரணத்தினால உடனே எல்லாம் ரெக்டி சரி பண்ணும் சொல்றப்ப எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்போது பொசிஷன் என்னன்னா, எல்லாம் ரெடி பண்ணிட்டு மற்றவங்களுக்கு என்னென்ன அந்த உடைச்ச வீட்டு ஓடெல்லாம் உடைச்சிருக்காங்களா அவங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டு எரிச்சவங்களுக்கு டெம்பரரி இப்போ ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, இனிமேல் புதுசா ஒரு ஷெட்டு போட போறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு அந்த கிராமத்துல டாய்லெட் வசதிகளும், ஆதி திராவிடர்களுக்கு மட்டும் தனியா டாய்லெட் வசதிகளும், ரோடு வசதிகளும் செய்யறதுக்கு உண்டான எல்லா விதமான பரிந்துரைகளும் இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால அந்த வில்லேஜ்ல நடந்தது வன்கொடுமை என்பது உண்மை. அந்த வன்கொடுமை நடந்ததுக்கு உண்டானவங்க எல்லாருக்கும் 66 பேர்ல 30 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீதி உன்ன வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் அதாவது கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை.
இது தொடர்பான வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் தொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கலவரம் என்கிற அந்த அளவில் தொடுக்கப்பட்டிருக்கிறதா?
அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவு நாங்கள் அங்கு செல்லும் முன்பு ஐபிசின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷன்ல வந்து IPC 323 ஒரு செக்ஷன் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா வன்கொடுமை சட்டத்துல IPC 323 பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது வன்கொடுமை சட்டத்துல 3(2)(2)(VA) அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அதை உள் சேர்த்தணும். ஆனா அவங்க சேர்த்துல. அப்ப நாங்க அதை பார்த்த உடனே அவங்க சேர்த்துக்கிற சட்டம் வந்து வன்கொடுமையில வேற சட்டத்தை சேர்த்திருக்காங்க. என்ன சேர்த்திருக்காங்கன்னா, ஒரு உங்க ஜாதி பேரை வச்சு கூப்பிட்டாங்க, அதனால இன்சல்ட் ஆகிட்டாங்க, அதனால அவர்கள் இழிவாக கருதப்பட்டனர் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருந்தது, செக்ஷன் போட்டிருந்தாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த செக்ஷன் சரியில்லை, இதை வந்து மாத்தி என்ன அப்ரோப்ரியேட், அது என்ன கரெக்டா, அது சரியான இது செக்ஷன் ஏதோ அதை போடணும்னு சொல்லியிருந்தோம். அதனால அந்த செக்ஷனை மாத்தி நாங்க போய், அதாவது ஆணையம் போய் அதை பரிந்துரை செய்ததனால் அவர்கள் 3(2)(3)(1)(10) இருந்த செக்ஷனை மாத்திட்டு 3(2)(VA) அப்படிங்கிற ஒரு செக்ஷனை சேர்த்துறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, 3(2)(VA)ங்கிற செக்ஷன் மேஜர் கிரைம்ல வருது, வன்கொடுமையில மேஜர் கிரைம்ல வருது. சோ அந்த செக்ஷனை ஆணையம் போனதுக்கு பின்னாடி அதை வந்து உள்ள சேர்த்திருக்காங்க.
இந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு தலித் அட்ராசிட்டி ப்ரோன் டேக் கொடுக்கணும், அதாவது இந்த குறிப்பிட்ட கிராமம் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடப்பதற்கு வாய்ப்பிருக்கும் ஒரு கிராமம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பரிந்துரை செய்திருப்பதாக ஒரு செய்தியில பார்த்தோம்.
உண்மைதான். அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்கள்ல 28 மாவட்டம் முன்னாடியே வந்து அதாவது வன்கொடுமை நடக்கக்கூடிய மாவட்டமாக ரெக்கார்ட்ல இருக்குது. அந்த குருவித்துறைங்கிற அந்த இடம் இதுவரையில் இல்லாம இருந்தது. அப்ப இந்த இடத்துல இப்ப வன்கொடுமை நடந்ததால நம்ம வந்து இது வந்து அட்ராசிட்டி ப்ரோனியே அந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணணும்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம்.
இப்படி அந்த பட்டியலில் சேர்க்கப்படுவதன் மூலம் என்ன விதமான பாதுகாப்புகள் தலித்துகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
மிக சரியாக சொன்னீர்கள். இது போல அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியா என்று அறிவிக்கப்பட்ட பின் காவல்துறையிலிருந்து ஒரு மாதமும் அங்கே சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுடன் பேசி இன்னமும் இது போல வன்கொடுமை நடக்கின்றதா என்று கேட்டு அதுபோல சந்தர்ப்பங்கள் உண்டெங்கில் அதுபோல சந்தர்ப்பம் உண்டாயிருந்தால் அவர்கள் இரு பிரிவினரும் அழைத்து ஒரு எஜுகேஷன் மாதிரி இந்த மாதிரி வன்கொடுமை செஞ்சா இந்தந்த விளைவுகள் நடக்கும், அதனால நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கண்காணிப்பு இருப்பதுதான் அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியா என்று சொல்வது.
நீங்களே சொன்னீர்கள், தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கும் 32 மாவட்டங்களில் 28 மாவட்டங்கள் இப்படி தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடப்பதற்கு வாய்ப்பிருக்கும் மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக. இந்த அளவுக்கு எண்ணிக்கையில் ஒரு ஒட்டுமொத்த மாநிலமும் தலித்துகளுக்கு எதிராக வன்கொடுமை நடப்பதற்கு சாத்தியம் இருக்கும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு என்ன காரணம்?
இதற்கு எனக்கு தெரிந்த அளவு இதற்கு ஒரே ஒரு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இன்னமும் மக்களிடையே மென்சிரியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. மென்சிரியா அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல சொன்னா, குற்றம் உள்ள மனம், குற்றம் செய்யக்கூடிய மனம், மனதில் ஒரு இன்ஃப்ளிக்டட் மைண்ட், டிசீஸ்டு மைண்ட், கரப்டட் மைண்ட் அப்படிங்கிற ஒரு இன்னும் தமிழ்நாட்டு அந்த மாவட்டங்களில் கிராமங்களில் இன்னமும் அந்த இது இருப்பதுதான் முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் தலித் மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அவர்களுக்கு விவசாயமோ வேற நிலமோ வேற சொத்துக்களோ எதுவும் இல்லை. அவர்கள் எல்லா சமயத்திலும் ஒவ்வொரு நாளும் இது போல வேலைக்கு சென்று மற்ற உயர்ந்த ஜாதிகளுடைய மக்களிடம் வேலை செய்துதான் அவர்கள் பிழைப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் இப்பொழுதும் அந்த மென்சிரியாங்கிற ஒரு 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 இது இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது. அவங்க வந்து ஹையர் காஸ்ட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை மேல வரதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, இவங்க பிடிச்சா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இவங்களை அமுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர்களும் மனிதர்கள் என்று இன்னமும் அவர்கள் மனதில் நினைப்பதில்லை. அதுதான் எனக்கு தோன்றுகிறது.
அதே சமயத்தில் உங்களை போன்ற பலரும் செயற்படும் ஆதி திராவிடர்களுக்கான தேசிய ஆணையம் போன்ற நிறுவனங்களும் இந்திய அரசும் தமிழக அரசும் அதில் செயல்படும் உங்களை போன்ற செயற்பாட்டாளர்களின் பணிகளையும் மீறி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு 28 மாவட்டங்கள் இருப்பது உங்களை போன்றவர்களுடைய பணியும் போதாமையாக இருக்கிறதுன்னு சிலர் விமர்சிக்கலாம் இல்லையா? அந்த விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அதாவது அரசு மற்ற இதற்காக செயல்பட வேண்டிய அமைப்புகள், அரசு அமைப்புகளாகட்டும் கண்காணிப்பு அமைப்புகளாகட்டும், அவங்களும் கூட இதுல இன்னும் கூடுதலாக பங்காற்றி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படலாம் அல்லவா?
சில 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 சம்பவங்களை நாம் பார்க்கும் போது நடக்கும் சம்பவத்தை நீங்கள் சில சமயம் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியானா அதுல ப்ரொசீஜர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு மாசமும் அவங்க போய் பார்க்கணும், பேசணும், எல்லாம் சொல்றாங்க. ஆனா இன் பிராக்டிக்கல் அந்த மாதிரி அந்த அந்த இது இந்த இன்ஃபிளேட்டட் மைண்ட் இருக்கிறவங்க இது அந்த அந்த அது போல ஒரு ஒரு மனபாவம் உள்ளவர்கள் எப்பொழுது செய்வார்கள், என்ன செய்வார்கள் நமக்கு அறிய முடியாது. அதனால எந்த ஒரு மெக்கானிசம் இருந்தாலும் மனிதர்களுடைய மனது மாறவில்லை என்றால் எந்த சட்டமும் எந்த ஒரு 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 செயலும் அது எல்லாம் முழுமையாக வெற்றி பெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. இப்பொழுது என்னுடைய எண்ணம் தோன்றுவது என்னவென்றால், மற்றவர்களுடைய மனதில் மனது மாற வேண்டும். எஸ், அவர்களும் மனிதர்கள், அவர்களும் நம்மளை போல் உள்ளவர்கள். அவர்கள் ஏன் நாம் இது போல அவர்களை அடிமைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில், அவர்களுடைய குழந்தைகள் மனதில், அவருடைய தாயந்தர்களின் மனதில் வர வேண்டும். எப்பொழுது அந்த இது வருகிறதோ அப்பொழுதுதான் இதனுடைய சூழ்நிலை மாறும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால ஆணையம் அல்ல, கவர்மெண்ட் மெஷினரி எல்லாமே இருக்குது, இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தடுப்பதற்கு ஒரே வழி அவர்கள் மனதை, அவர்கள் மனதில் இது போல தவறான செயல் என்று மாற வேண்டும். அவர்கள், அவருடைய சந்ததிகள், அவர்களும் நம்மளை போல் உள்ளார்கள், அவர்களுக்கும் நமக்கும் ஒரு 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 வேறுபாடும் இல்லை. பின்ன எதனால நம்ம இது மாதிரி செய்யணும் அப்படின்னு அவங்க மைண்ட் மாறினா மாத்திரம்தான் வரும். இல்லைன்னா எந்த விதமான இத்தனை ஆணையங்கள் இருந்தாலும் இது இருந்தாலும் எப்ப செயல் நடக்கும் பொழுதுதான் நம்ம அதை சென்று பார்க்க முடிகிறது. இதுதான் எனக்கு
பல ஆண்டுகளாக உங்களை போன்றவர்கள் இந்த துறையில் செயல்பட்டிருக்கிறீர்கள், பல விஷயங்களை ஆராய்ந்தும் இருக்கிறீர்கள், நேரில் சென்று பார்த்தும் இருக்கிறீர்கள். அரசு, தமிழக அரசு இதில் எங்கே என்ன செய்ய வேண்டும், இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய பரிந்துரையாக இருக்கிறது?
அதை பற்றி நான் இப்பொழுது கூற முடியாது. ஏனென்றால் நான் இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டேன். அதனால் அதனுடைய முழு இது விவரங்களையும் இனி வரும் அதிகாரிகளிலிருந்து கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது என்று சொல்றேன்.
பதவிக்காக நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கல, நான் கேட்க வர்றது இதுல நீங்க கடந்த காலங்களில் பல ஆண்டுகளாக செயல்பட்டிருக்கிறீர்கள், தமிழக அரசு மட்டத்திலும் இந்திய அரசு மட்டத்திலும் என்ன செய்தால் சரியாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
எனக்கு தெரிந்த அளவு இது போல வன்கொடுமைகள் நடந்தால் இப்பொழுது உள்ள சட்டத்தை விட மிகவும் கடுமையான சட்டங்கள் இருந்தால் அவர்கள் அதனுடைய குற்றங்கள் குறைய வாய்ப்பு உண்டு என்று நான் நினைக்கிறேன்.
அதே சமயம் ஏற்கனவே இருக்கும் சட்டமே ரொம்ப கடுமையான சட்டம் என்று மற்ற தரப்பார் தலித் அல்லாதவர்கள் மத்தியில ஒரு பிரச்சாரமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டங்கள் இப்போ இருக்கிற தலித் பாதுகாப்பு சட்டங்களையே இன்னும் நீர்த்து போக செய்யணும்னு கேட்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுறது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
கோரிக்கை முன்வைப்பவர்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க கோரிக்கை முன்வைக்கிறது வந்து என்னன்னா அவங்க அதே ஒரு 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 தீண்டாமையை காட்டுகிறது. இப்பொழுதும் அதே ஒரு தீண்டாமையை காட்டுகிறது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இத்தனை சட்டங்கள் இருந்தும் இன்னமும் இது போல செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க வந்து இந்த இந்த இப்ப இருக்கிற சொல்றவங்க அவங்களுக்கும் தெரியும் இது போல வன்கொடுமை நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் அவர்கள் என்ன மனதில் நினைக்கிறார்கள் என்றால் 100 பேர் ஒரு இது வன்கொடுமை நடந்தால் ஒருத்தர் யாராவது தெரியாமையோ தெரிஞ்சோ எங்கேயாவது அதை தவறாக பயன்படுத்துகிறார், ஒரு ஆள் பயன்படுத்தியால் அதை 100 பேருக்கும் அவங்க வந்து ஈக்குவலா நினைச்சுக்கிறாங்க. அதுதான் தவறு என்று எனக்கு தோன்றுகிறது. கண்டிப்பாக எங்கேயுமே சில இடத்துல அதாவது தவறாக பயன்படுத்துவர்களும் இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாத்துலயும் இருக்காங்க. அதே போல 100 கேஸ் இருந்தா 1 கேஸ் ஏதாவது தவறாக பயன்படுத்தலாம், ஆனால் 100 கேஸும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பது அவருடைய மனோபாவம். அதுதான் அவர்களை இந்த எதிர்ப்புக்கு ஆளாக்குகிறது என்று நான் கருதுகிறேன்.
உங்க அனுபவத்துல இப்போ சுதந்திரம் பெற்ற போது இருந்ததை விட தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் வன்கொடுமைகள் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா, அதிகரிச்சுட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா?
எனக்கு தெரிஞ்சு சுதந்திரத்துக்கு பின்பு கண்டிப்பாக குறைந்துள்ளது. ஆனால் அதனுடைய குறைந்து அதாவது குறைஞ்சிருக்கிறது கூடியிருக்கிறது முக்கியம் இல்ல. சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரம் வாங்கின பின்னாடி சரி, என்ன மைண்ட்ல மக்கள் என்ன ஒரு எண்ணத்தில் இருந்தார்களோ அந்த எண்ணம் இன்னும் மாறவில்லை. இதுதான் மிகவும் முக்கியம். ஒரே கிராமத்தில் 2 கிராமம், ஒரே கிராமத்தில் 2 கிராமம் அப்படின்னு சொன்னா 2 villages in a single village இன்னமும் உள்ளது. அப்படின்னா என்னன்னா இன்னும் அவங்களுடைய மைண்ட் மாறல. செயல்ங்கிறது வேற, மைண்ட் எப்ப அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்ப சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் இது வந்து இதனுடைய இது தடுக்கப்படும் நிறுத்தப்படும் என்பதுதான் என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம்.
அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய முக்கிய பிரதான பொறுப்பு என்பது அரசுக்கு இருக்கிறதா, அல்லது அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறதா, அல்லது சமுதாய இயக்கங்களுக்கு இருக்கிறதா?
சமுதாயத்துக்கு இருக்கிறது, குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது உள்ள இளைஞர்களை பார்த்தால் நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு தெரியும் அவர்கள் இளைய சமுதாயத்தினுடைய இப்ப உள்ள சமுதாயத்தினர் எந்த என்னுடைய பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருக்கு அந்த சாதியை பற்றி அவருக்கு அந்த ஒரு இதே இல்லை. இது வந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இதில் மாறுதல் வரும் என்று நான் நம்புகிறேன்.
அதே சமயத்துல தமிழ்நாடுங்கிறது வேகமாக நகர்மயமாகி வரும் இந்திய மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கும் ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது வேகமாக நகர்மயமாகும் தமிழ்நாட்டில் கூட மக்கள் மனதில் கிராமிய மதிப்பீடுகள், கிராமத்து பார்வைகளே இருக்கிறதாக ஜாதி விஷயத்துல நீங்க பாக்குறீங்களா?
கண்டிப்பாக உறுதியாக. ஏனென்றால் அவர்களுடைய அறியாமை என்று சொல்வதா, அவர்களது படிப்பின்மை என்று சொல்வதா, அவர்களுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு மாதிரி ஒரு நம்ம தான் தெரியுங்க அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனோபாவத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் இப்பொழுதும் அது உள்ளதுனால்தான் இருக்கிறது என்று என்னுடைய அபிப்பிராயமா இருக்கும்.